Personality of God as the ultimate abode, the purest, the absolute truth. You're the eternal, transcendental, original person, the unborn, the greatest. All the great sages like Narada, Asita, Devala, and Vyasa confirm this about you, and now you yourself are declaring it to me. Report in these two verses, the Supreme Lord gives a chance to the Mayavadi philosopher. Here it's clear that the Supreme is different from the individual soul. Arjuna, after hearing the essential four verses of Bhagavad Gita in this chapter, became completely free from all doubts and accepted Krishna as the Supreme Personality of Godhead. He at once boldly declares, "You are Param Brahma, the Supreme Personality of Godhead." And previously, Krishna stated that he is the originator of everything, everyone. Every demigod and every human being is dependent on him. Men and demigods, out of ignorance, think they are absolute independent of the Supreme Personality of Godhead. That ignorance is removed perfectly by the discharge of devotional service. This has already been explained in the previous verse by the Lord. Now, by His grace, Arjuna is accepting Him as the Supreme Truth in concordance with the Vedic injunction. It is not that because Krishna is Arjuna's intimate friend, Arjuna is flattering Him by calling Him the Supreme Personality of God and the Absolute Truth. Whatever Arjuna says in these two verses confirmed by Vedic truth. Vedic injunctions affirm that only one who takes to devotional service of the Supreme Lord can understand, whereas others cannot. Each and every word of this verse book by Arjuna is confirmed by Vedic injunction. In the Kanu Upanishad, it is stated that the Supreme Brahman is the rest for everything. Krishna has already explained that everything is resting on Him. The Mundaka Upanishad confirms that the Supreme Lord in whom everything is resting can be realized only by those who engage constantly in thinking of Him. This constant thinking of Krishna is smaranam, one of the methods of devotional service. It is only by devotional service of Krishna that one can understand his position to get rid of this material body. In the Vedas, the Supreme Lord is accepted as the purest of the pure. One who understands Krishna as the purest of the pure can become purified from all sinful activities. One cannot be disinfected from sinful activities unless he surrenders unto the Supreme Lord. Arjuna's acceptance of Krishna as the Supreme Pure complies with injunctions of Vedic literature. This is also confirmed by great personalities of whom Narada is the chief. Krishna is the Supreme Personality of Godhead, and one should always meditate upon him and enjoy one's transcendental relationship with him. He is the Supreme Existence. He is free from bodily needs, birth and death. Not only does Arjuna confirm this, but all the Vedic literatures, the Puranas and histories. In all Vedic literatures, Krishna is thus described, and the Supreme Lord himself also says in the fourth chapter, although I am unborn, I appear on this earth to establish religious principles. He is the supreme origin. He has no cause, for he is the cause of all causes, and everything is emanating from him. This perfect knowledge can be had by the grace of the Supreme Lord. Here Arjuna expresses himself through the grace of Krishna. If we want to understand Bhagavad Gita, we should accept the statements in these two verses. This is called the Parampara system, acceptance of the succession. Unless one is under such succession, you cannot understand Bhagavad Gita. It is not possible for so-called academic education. Unfortunately, those proud of their academic education, despite so much evidence in Vedic literatures, stick to their obstinate conviction that Krishna is an ordinary person.
Arjuna Kurina, Nire Parabrahman, Unnada Irupidam, Mehum Tuimeanavar, Paramasatyam, Nire Nityamanavar, Divyamanavar, Adi Devar, Pirapattavar, Migapriyavar. உம்மை பற்றிய இந்த உண்மையினை நாரதர், அசிதர், தேவலர், வியாசர் போன்ற மிகச்சிறந்த ரிஷிகளும் உறுதி செய்துள்ளனர். இப்பொழுது நீரே இதனை எனக்கு அறிவுறுத்துகிறது. பொருளுரை: தனிப்பட்ட ஆத்மாவிடமிருந்து பரமன் வேறுபட்டவர் எனும் கருத்து இந்த இரு பதங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பினை இப்பதங்களின் மூலம் மாயாவாத தத்துவவாதிகளுக்கு பரமபுருஷர் வழங்குகிறார். இந்த அத்தியாயத்தில் பகவத்கீதையின் மிக முக்கியமான நான்கு பதங்களை கேட்ட பிறகு அர்ஜுனன் எல்லாவித சந்தேகத்திலிருந்தும் முழுமையாக விடுபட்டு கிருஷ்ணனை பரமபுருஷ பகவானாக ஏற்றுக்கொள்கிறான். நீரே பரபிரம்மன், புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் என்று அவன் உடனடியாக தைரியமாக அறிவிக்கின்றான். அனைத்தையும் அனைவரையும் தோற்றுவிப்பவன் நானே என்று கிருஷ்ணர் முன்பே கூறியுள்ளார். எல்லா தேவர்களும் எல்லா மனிதர்களும் அவரையே சார்ந்துள்ளனர். மனிதர்களும் தேவர்களும் அறியாமையின் காரணத்தால் தங்களை பரிபூர்ணமானவர்கள் என்றும் பரமபுருஷ பகவானிடமிருந்து சுதந்திரமானவர்கள் என்றும் எண்ணுகின்றனர். பக்தி கொண்டு செய்வதன் மூலம் இந்த அறியாமை முற்றிலும் விளக்கப்படுகிறது. இதனை முந்தைய பதத்திலேயே பகவான் விளக்கினார். இங்கே வேத விதிமுறைகளுக்கு ஏற்ப அவருடைய கருணையால் அர்ஜுனன் அவரை பரம உண்மையாக ஏற்றுக்கொள்கிறான். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மிக நெருங்கிய நண்பர் என்பதால் அர்ஜுனன் பரம உண்மை என்றும் முழு முதற் கடவுள் என்றும் அவரை முகஸ்துதியாக கூறுகிறான் என்று கருதக்கூடாது. இந்த இரு பதங்களில் அர்ஜுனாவில் கூறப்பட்டவை அனைத்தும் வேத வாக்கியங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளன. பரமபுருஷருக்கு பக்தி தொண்டு செய்பவர்கள் மட்டுமே அவரை புரிந்து கொள்ள முடியும் என்றும் மற்றவர்களால் முடியாது என்றும் வேத வாக்கியங்கள் உறுதி செய்கின்றன. இப்பதங்களில் அர்ஜுனனால் பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் வேத இலக்கியங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அனைத்தும் பரபிரம்மனை சார்ந்துள்ளதாக கேன உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் அனைத்தும் தன்னை சார்ந்துள்ளதாக கிருஷ்ணர் ஏற்கனவே விளக்கியுள்ளார். முண்டக உபனிஷத் அனைத்தும் எவரை சார்ந்துள்ளதோ அந்த பரமபுருஷரை அவரை பற்றி எப்போதும் சிந்திப்பதன் மூலமாக மட்டுமே உணர முடியும் என்று உறுதி செய்கிறது. கிருஷ்ணரை பற்றிய அத்தகு நிரந்தர சிந்தனை ஸ்மரணம் எனப்படும். இது பக்தி தொண்டின் வழிகளில் ஒன்றாகும். கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்வதால் மட்டுமே ஒருவன் தனது நிலையை புரிந்து கொண்டு இந்த ஜடவுடலில் இருந்து விடுபட முடியும். வேதங்களில் தூய்மையானவர்களில் மிக தூய்மையானவர் என்றும் பரமபுருஷர் ஏற்கப்படுகிறார். தூய்மையானவர்களில் மிக தூய்மையானவர் கிருஷ்ணரே என்பதை புரிந்து கொள்பவன் தனது பாவ செயல்களில் இருந்து தூய்மையடையலாம். பரமபுருஷரிடம் சரணடையாதவரை பாவ செயல்களில் பாதிப்புகளில் இருந்து தப்ப முடியாது. கிருஷ்ணர் பவித்திரமானவர் என்று அர்ஜுனனின் கூற்று வேத இலக்கியங்களின் கூற்றுகளுக்கு ஏற்புடையதாகும். மேலும் நாரதரை தலைமையாக கொண்ட மிகச்சிறந்த சான்றோர்களும் இதனை உறுதி செய்துள்ளனர். கிருஷ்ணரை புருஷோத்தமரான முழு முதற் கடவுள், ஒருவன் எப்போதும் அவரின் மீது தியானம் செய்து அவருடனான திவ்யமான உறவினை அனுபவிக்க வேண்டும். அவரே உன்னதமான இருப்பிடம். உடல் தேவைகள் மற்றும் பிறப்பு இறப்பிலிருந்து அவர் விடுபட்டவர். அர்ஜுனன் மட்டும் இதனை உறுதி செய்யவில்லை. எல்லா வேத இலக்கியங்களும் புராணங்களும் சரித்திரங்களும் இதையே கூறுகின்றன. எல்லா வேத நூல்களிலும் கிருஷ்ணர் இவ்வாறே வர்ணிக்கப்பட்டுள்ளார். நான் பிறப்பற்றவன் என்ற போதிலும் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக இவ்வுலகில் தோன்றுகிறேன் என்று அவரே 4வது அத்தியாயத்தில் கூறியுள்ளார். அவரே ஆதி புருஷர். அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணம் என்பதால் அவருக்கு எந்த காரணமும் இல்லை. அனைத்தும் அவரிடமிருந்து தோன்றுபவையே. இந்த பக்குவமான ஞானத்தை பரம புருஷரின் கருணையினால் மட்டுமே தர முடியும். கிருஷ்ணரின் கருணையால் அர்ஜுனன் இங்கே தன்னை வெளிப்படுத்துகிறார். நாம் பகவத்கீதையை புரிந்து கொள்ள விரும்பினால் இந்த 2 பதங்களில் கூறப்பட்டுள்ள கருத்தை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இதுவே குரு சீர பரம்பரையை ஏற்றுக்கொள்ளுதல் எனப்படும். சீர பரம்பரையை பின்பற்றாதவன் பகவத்கீதையை புரிந்து கொள்ள முடியாது. இது பெயரளவிலான பட்டக்கல்வியினால் சாத்தியமல்ல. துரதிருஷ்டவசமாக வேத நூல்களில் இவ்வளவு சான்றுகள் இருந்தும் தங்களது ஏட்டுக்கல்வியால் கர்வமுற்று இருப்பவர்கள் கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதரே என்னும் கருத்தில் பிடிவாதத்துடன் உள்ளனர்.
So in chapter 10, Krishna has recited 4 verses which are called the 4 essential verses of Bhagavad Gita.
10வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் பகவத்கீதையில் பகவத்கீதையின் முக்கியமான 4 பதங்களை பற்றி கூறியுள்ளார்.
So in those verses, Krishna has stated that he is the source of everything.
அந்த பதங்களில் கிருஷ்ணர் தானே அனைத்துக்கும் மூல காரணமானவன் என்பதை எடுத்துக் கூறியுள்ளார்.
And he's also stated that one should worship him with devotion.
மேலும் ஒவ்வொருவரும் பக்தியுடன் அவரை வணங்க வேண்டும் என்பதை எடுத்துக் கூறியுள்ளார்.
So he's defined Supreme Lord and Jiva and the process of bhakti.
இது வந்து முழுமுதற் கடவுளையும் ஜீவாத்மாவை பற்றியும் பக்தி செயல்முறையை பற்றியும் எடுத்து விளக்கி கூறுகின்றது.
So of course in the middle 6 chapters of Bhagavad Gita from chapter 7 to chapter 12 this of course is also stated in many other verses.
இந்த விஷயங்கள் பகவத்கீதையின் மத்தியில் உள்ள 6 அத்தியாயங்கள் 6வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயத்திலிருந்து பல்வேறு ஸ்லோகங்களில் எடுத்து கூறப்பட்டுள்ளது.
So in Bhagavad Gita Krishna makes the statements directly, Supreme Lord directly speaks.
ஆகவே பகவத்கீதையில் முழுவதற் கடவுளான கிருஷ்ணர் அனைத்தையும் நேரடியாக எடுத்து கூறுகின்றார்.
And in this verse, these 2 verses, Arjuna speaks.
இந்த 2 பதங்களில் அர்ஜுனன் பேசுகின்றார்.
So Arjuna confirms whatever Krishna has said.
ஆகவே இங்கு அர்ஜுனன் கிருஷ்ணர் கூறியவற்றை ஊர்ஜிதப்படுத்துகின்றார்.
And he also says that the great sages like Narada and Vyasa also say the same thing. They all agree.
மேலும் பெரும் முனிவர்களான நாரதர், வியாசர், அஸ்தலர் போன்றவர்களும் இதை ஊர்ஜிதப்படுத்துகின்றனர் என்று அர்ஜுனன் கூறுகின்றார்.
So here we have the statement of the Lord, the statement of Arjuna, and the statement of great sages.
அங்கே இங்கு கூறப்பட்டுள்ளது பகவானால் கூறப்பட்டுள்ளது, அர்ஜுனனால் கூறப்பட்டுள்ளது, மேலும் பெரும் முனிவர்களாலும் ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது.
And they're all in agreement.
இவை அனைத்தும் ஒன்றாகவே நடைமுறையில் கலந்து வருகின்றன.
So because they're all in agreement, we can take this as a definite fact.
இவர்கள் அனைவரும் கூறுவது ஒன்றாகவே இருப்பதால் இது ஒரு உண்மை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம்.
So in general that is how we have to come to truth. We should have the agreement between the scripture and the acharyas.
பொதுப்படையாக நாம் இவ்வாறே ஒரு விஷயத்தை முடிவு செய்ய வேண்டும். ஆச்சாரியர்களும் சாஸ்திரர்களும் சாஸ்திரமும் கூறுவது ஒன்றாக இருப்பின் அவை உண்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும்.
Scripture is the statement of the Lord and the great sages.
சாஸ்திரங்கள் என்பது பகவானாலும் பெரும் முனிவர்களாலும் கூறப்பட்ட வார்த்தைகளாகும்.
And then we have the acharyas who give us the meaning of those statements.
மேலும் இந்த சாஸ்திரங்களுக்கான விளக்கங்களை கூறுவதற்கு ஆச்சாரியர்கள் என்பவர்கள் உள்ளனர்.
So when we have confirmation, we can come to truth. And if we don't have confirmation, then we have to question. Maybe this is not the truth.
இது வர ஊர்ஜிதப்படுத்தும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஊர்ஜிதம் இல்லை எனவே நாம் அதை கேள்வி கேட்டு சந்தேகப்படலாம்.
So, what is the statement here? Arjuna is saying that Krishna is Param Brahma.
இங்கு கூறப்படுவது என்ன? அர்ஜுனன் கிருஷ்ணரே பரம் பிரம்மா என்று கூறுகின்றார்.
From the Vedanta Sutras, we also have a darshan of Brahma.
வேதாந்த சூத்திரங்களிலிருந்து நாம் பிரம்மனை பற்றிய ஒரு விளக்கத்தையும் அறியலாம்.
And what is that definition? Janma jasa yataha. Brahman means the source of everything, that from which creation, maintenance and destruction take place.
Janma jasa yataha. Brahman என்றால் படைப்பவர், காப்பவர், அழிப்பவர், முப்படைப்பு, மூன்று வேலைகளையும் செய்பவர் என்று விளக்கப்படுகிறது.
Of course, later on in the Brahma Sutras, more details are given about this Brahman.
மேலும் இந்த பிரம்ம சூத்திரத்தின் பிற்பகுதியில் பிரம்மனை பற்றி விலாவரியாக விளக்கப்பட்டுள்ளது.
Now, of course, different acharyas have different opinions.
மேலும் வெவ்வேறு ஆச்சாரியர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டு.
So Shankaracharya will say that Brahman is nirvishesh, nirvikar, impersonal.
சங்கராச்சாரியர் நிர்விசேஷ் நிர்வித்தார் அருவமானவர் என்று கூறுகின்றார் பிரம்மனை.
However, the Vaishnavacharya say, no, this Param Brahma refers to Vishnu or Krishna.
ஆனால் வைஷ்ணவ ஆச்சாரியர்களோ இந்த பரம் பிரம்ம என்பது விஷ்ணுவையோ அல்லது கிருஷ்ணரையோ குறிக்கின்றது என்று கூறுகின்றனர்.
Now, what does Arjuna say? Arjuna says, Param Brahma means Krishna.
அர்ஜுனன் என்ன கூறுகின்றான் என்று பார்ப்போமே. ஆனால் அர்ஜுனன் பரம் பிரம்மன் என்பது கிருஷ்ணரையே குறிக்கிறது என்று எடுத்துக் கூறுகிறார்.
Narada and Devala and Vyasa and other sages also agree with this.
மேலும் அர்ஜுன் என்ன கூறுகின்றார்? நாரதர், தேவல, வியாசர் போன்ற பெரும் முனிவர்களும் இதை ஏற்றுக்கொள்கின்றனர், ஊர்ஜிதப்படுத்துகின்றனர் என்று கூறுகின்றார்கள்.
So therefore, this statement here says that what the Vaishnavacharyas say is actually also approved by the sages.
ஆகவே இந்த தர்க்கத்தின்படி வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் கூறப்பட்டுள்ளது உண்மை என்று ஏற்றுக்கொள்ளப்பட
So Param Brahma, of course, is also explained in Vishnu Purana as having human form.
The Param Brahman என்பது விஷ்ணு புராணத்தின்படி ஒரு மனித ரூபம் எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது.
So Krishna is defined as Param Brahma with Nara Akriti, the form of the human.
ஆகவே கிருஷ்ணர் என்பது மனித ரூபத்தில் உள்ள கடவுள் என்று நாம் சொல்ல வேண்டும்.
So in other words, that Brahman, the Supreme Brahman, is a person and he's a cowherd boy.
வேறுவிதமாக கூறுவோமேயானால் இந்த பரபிரம்மனானவர் ஒரு யாதவ குலத்து தோன்றலாக தோன்றுகின்றார்.
So then, what is this impersonal Brahman?
இந்த அருவமான பிரம்மன் என்பது என்ன?
So in Bhagavad Gita, of course, Krishna also says, I am the basis of that Brahman.
பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுகின்றார், இந்த அருவமான பிரம்மனுக்கும் அடிப்படை நானே, காரணம் நானே என்று கூறுகின்றார்.
So here in this verse, Arjuna also says, Krishna is Adi Devam, he is the source of everything else.
மேலும் இந்த பதத்தில் அர்ஜுன் கூறுகின்றார், கிருஷ்ணரை ஆதி தேவன் என்று கூறுகின்றார், அதாவது அனைத்துக்கும் மூல காரணமானவர் என்று எடுத்துக் கூறுகின்றார்.
So Krishna is the basis and the source of Brahman.
ஆகவே கிருஷ்ணரே இந்த பிரம்மனுக்கும் அடிப்படை காரணமானவர்.
கிருஷ்ணர் இஸ் ஆல்சோ தி சோர்ஸ் ஆஃப் பரமாத்மா.
மேலும் கிருஷ்ணர் பரமாத்மாவிற்கும் மூல காரணமானவர்.
சோ ஹியர் அர்ஜுனா ஆல்சோ சேஸ் டு கிருஷ்ணர் தட் யூ ஆர் புருஷம். புருஷம் ரெஃபர்ஸ் டு புருஷ அவதார்ஸ். தீஸ் ஆர் ஃபார்ம்ஸ் ஆஃப் பரமாத்மா.
மேலும் இங்கு அர்ஜுனர் புருஷம் என்று கூறுகின்றார், அதாவது இது புருஷ அவதாரங்களை குறிப்பிட்டது. இதுவே வந்து பரமாத்மாவின் அவதாரம்.
So it is these purusha avatars who carry out creation, maintenance and destruction of the material world.
ஆகவே இந்த புருஷ அவதாரங்களே இந்த லௌகிக பிரபஞ்சத்தின் படைப்பு, காத்தல், அழிதல் ஆகிய மூன்று சேவைகளையும் செய்கின்றன.
At the same time, the Supreme Lord is also superior to these purusha avatars.
அதே சமயத்தில் பரமபுருஷரான பகவான் இந்த
புருஷ அவதாரங்களுக்கும் மேன்மையானவர்.
So that is why he's distinguished here and he is called the Param Brahma.
இதை வேற்றுமை படுத்தி காட்டவே அர்ஜுனன் இங்கு அவரை பரம் பிரம்மன் என்று கூறுகின்றார்.
So creation, maintenance and destruction of the material world is one function of the Supreme Lord, but it's not the highest function.
ஆகவே இந்த படைத்தல் காத்தல் அழிதல் என்பது பகவானது வேலைகளில் ஒன்றாக இருந்தாலும் அதுவே உன்னதமான சேவை.
So when we talk about Param Brahma in the human form, we mean that this form is not a huge form bigger than the universe.
ஆகவே நாம் இந்த மனித ரூபத்தில் உள்ள பரம் பிரம்மனை பற்றி பேசும் பொழுது அது வந்து இந்த பிரபஞ்சத்தின் விஸ்வரூபத்தை விட பெரியதான அல்ல என்பதை நாம்.
This form is like ordinary people.
இந்த உருவம் ரூபமானது சாதாரண மக்களை போன்றே விளங்குகின்றது.
It's the same size as everybody else.
மற்ற மனிதர்களை போன்றே அளவு அளவிலும் விளங்குகின்றது.
That is the meaning of Narakriti. He looks like everybody, he's the same size as everybody, he acts like everybody else.
நரகிருதி என்பதற்கு பொருள் இதுவே. அவர் சாதாரண மனிதரை போன்றே தோற்றமளிக்கின்றார், அவர்களை போன்றே செயல்படுகின்றார், அவர்களை போன்றே இருக்கின்றார்.
Whereas we see the Purusha avatar Mahavishnu has all the universes in the pores of his skin.
Ana
huge form.
Purusha avatar Mahavishnu ve paarkumbolude avaru roma dwarangalilirunde prapanjangal anaitum velippaduvade nam kaanalam.
This is not Narakriti. This is not human form.
Idu Narakriti manida urvam endru solla mudiyadhu.
Of course Krishna can also show this form as he wants to.
Anal indha roopathai Krishna அவரது விருப்பத்துக்கேற்ப வெளிப்படுத்தலாம்.
So Krishna showed to Brahma that he was actually, he expanded himself into all the calves and the cowherd boys, and he showed Brahma that actually these forms were Vishnu forms who were creators of universes.
இந்த ரூபங்களை பிரம்மாவுக்கு கிருஷ்ணர் வெளிப்படுத்தினார். தானே அனைத்திற்கும் மூல காரணம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக பல்வேறு பல்லாயிரக்கணக்கான பசுக்களாகவும் கண்டுக்களாகவும் பலவிதங்களிலும் அவர் தோற்றமளித்து காட்டினார்.
How many cowherd boys were there? Billions. How many cows? Billions of cows. And they were all Vishnu forms.
எத்தனை இடையர்கள் இடையர்குல மக்கள் இருந்தனர், எத்தனை பசுக்கள் இருந்தன, லட்சக்கணக்கில் லட்சமான கணக்கில் இருந்தனர். இவர்கள் அனைவரும் விஷ்ணுவின் ரூபங்களாகவே காட்சியளித்தனர்.
And each of these Vishnu forms was in charge of the universe, and all the devatas and the sages were worshipping this form.
ஒவ்வொரு விஷ்ணுவின் ரூபமும் ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்கு ஆட்சி புரிந்து வந்தனர். ஒவ்வொரு தேவர்களும் பல மக்களும் அவர்களுக்கு வழிபட்டு வந்தனர்.
So this of course was the form of the Lord which Brahma could understand. Yes, we know Vishnu is the source of the universe.
இந்த ரூபத்தையே விஷ்ணு பிரம்மாவினால் புரிந்து கொள்ள முடிந்த ஒரு ரூபமாகும். விஷ்ணுவே அனைத்திற்கும் மூல காரணமாக என்பதை அவர் அறிந்திருந்தார்.
But there were unlimited forms of Vishnu creating universes.
ஆனால் அங்கோ எண்ணற்ற விஷ்ணுக்கள் பிரபஞ்சங்களை படைத்துக் கொண்டிருப்பதை அவர் கண்டார்.
And then suddenly Brahma looked and those forms were no longer there. Only Krishna was there.
திடீரென அந்த ரூபங்கள் அனைத்தும் மறைந்து விட்டன. அங்கு கிருஷ்ணர் மட்டும் தனித்து நின்று கொண்டிருந்தார்.
And Krishna was little boy.
சிறிய ஒரு குமாரனாக அவர் அங்கு காட்சியளித்தார்.
He was 5 years old.
ஐந்து வயதுடைய சிறிய சிறுவனாக காட்சியளித்தார்.
And he had a flute in his belt.
தன்னுடைய இடையில் ஒரு புல்லாங்குழலை வைத்திருந்தார்.
He had some rice, yogurt rice in his hand.
தனது கரங்களில் இனிப்பு அன்னத்தை வைத்திருந்தார்.
And he was the source of all of these millions and millions of Vishnu forms.
தானே அனைத்திற்கும் மூல காரணமாய் இவ்வாறு பல லட்சக்கணக்கான விஷ்ணுவிற்கும் மூல காரணமான என்பதை காண்பிக்கிறார்.
So this is the Narakriti of Krishna.
இது கிருஷ்ணரின் நரஆக்ருதி.
But he is Param Brahma. He is the source of everything else. He is the source of all the Purusha avatars.
ஆனால் அவரே தான் பரம் பிரம்மன். அனைத்து புருஷ அவதாரங்களுக்கும் மூல
காரணமானவர்.
புருஷ அவதாரங்களும் பிரம்மனை போன்ற தேவர்களுக்கும் மூல காரணமாக விளங்குபவர்கள்.
So Brahma understood that he was insignificant because he was only one among many 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 Brahmas.
எனவே தன்னுடைய நிலை மிகவும் துச்சமானது என்பதை பிரம்மா உணர்ந்து கொள்கின்றார். பல்லாயிரக்கணக்கான பிரம்மன்களை எண்ணற்ற பிரம்மன்களுக்கு இடையே தான் ஒருவன் என்பதை புரிந்து
கொள்கின்றார். There's another story. Brahma decided to go to Dwarka one day, so he went to Dwarka and then he was stopped at the gate and they said, who are you?
இன்னொரு கதையும் உண்டு. ஒரு நாள் பிரம்மா துவாரகைக்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து துவாரகையை சென்றடைகின்றார். அவரது வாசலில் நிறுத்தப்பட்டு நீ யார் என்று கேள்வி கேட்கப்படுகிறார்.
So Brahma says, I am Brahma, the creator of this universe.
பிரம்மா சொல்கின்றார், நானே இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் என்று எடுத்துக்கொள்கிறேன்.
So the gatekeeper said, okay, you wait here, we'll go and inform Krishna.
இந்த காவல்காரர் சொல்கிறார், சரி சரி நீங்க காத்துட்டு நான் போய் கிருஷ்ணர்கிட்ட சொல்லிட்டு வரேன்.
So the gatekeepers went to Krishna and said, okay, there is a Brahma, he says he's the creator of the universe, he wants to see you.
கிருஷ்ணரிடம் காவலன் கிருஷ்ணரிடம் சென்று, பிரம்மா என்பவர் வந்திருக்கிறார், அவரே இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர் என்று கூறுகின்றார், அவர் உங்களை காண காத்திருக்கின்றார்.
So then Krishna says, which Brahma?
உடனே கிருஷ்ணர் கேட்கிறார், எந்த பிரம்மா அப்படின்னு கேட்கிறார்.
So the gatekeepers went out and they saw Brahma and said, okay, Krishna will see you, but he says, which Brahma are you?
உடனே காவலாளி பிரம்மாவிடம் திரும்பி வாசலுக்கு வந்து பிரம்மாவிடம் சென்று, நீ எந்த பிரம்மா என்று கிருஷ்ணர் கேட்கின்றார் என்று கூறுகின்றார்.
So then Brahma came in and he offered his respects to Krishna.
இதன் பிறகு பிரம்மா உள்ளே சென்று அரண்மனை உள்ளே சென்று பகவானுக்கு வணங்கியிருந்தார்.
But then he said, why did you say which Brahma?
மேலும் கிருஷ்ணரை பார்த்து, நீ ஏன் எந்த பிரம்மா என்று கேள்வியை கேட்டா என்று கிருஷ்ணரிடம் கேட்கிறார்.
So then Krishna, by his mind, he called all the Brahmas from all the other universes.
தனது மனசக்தியின் மூலமாக மற்ற பிரபஞ்சங்களிலிருந்து பிரம்மாக்கள் அனைவரையும் கிருஷ்ணர் அழைக்கின்றார்.
And suddenly in the palace there were innumerable thousands and thousands of Brahmas there.
திடீரென அந்த அரண்மனையில் எண்ணற்ற பிரம்மாக்கள் தோன்றுகின்றனர்.
And some had 1,000 heads, not 4 heads, but 1,000 heads.
சிலருக்கு 1,000 தலைகள் இருந்தன, 4 தலைகள் இல்லை, 1,000 தலைகள் இருந்தன.
So some universes are much bigger, so they need more heads on Brahma.
சில பிரபஞ்சங்கள் இந்த பிரபஞ்சத்தை விட மிக மிக பெரியவை, ஆகவே அதே ஆழ்ந்த பிரம்மனுக்கு 1,000 தலைகள் இருக்கு.
And all these Brahmas offered their respects to Krishna and touched their helmets to the ground.
இந்த பிரம்மாக்கள் அனைவரும் தங்களது முடியை கிருஷ்ணரது பாதங்களில் தொடர்ந்து வணக்கம் செலுத்துகின்றனர்.
And the sound of all the helmets touching the ground was like thunder because there were so many of them touching the ground at once.
அவர்கள் வணங்கிய பொழுது அவர்களது கிரீடம் பூமியில் பட அது இடியை போன்று சத்தம் கேட்டது.
So then Brahma understood, oh yes, I am nothing.
இதன் பிறகு பிரம்மா புரிந்து கொள்கிறார், நான் வந்து நிச்சயமானவன்.
So all the devatas and all the universes emanate from Vishnu, and Vishnu actually expands from Krishna.
அகனே எல்லா பிரபஞ்சங்களிலிருந்தும் எல்லா தேவர்களும் கிருஷ்ணனிலிருந்தே உருவாகின்றனர், பரமகிருஷ்ணனிலிருந்து உருவாகின்றனர். ஆனால் இந்த பரபிரம்மனோ கிருஷ்ணனிலிருந்து உருவாகிறார். புருஷ அவதாரங்கள் கிருஷ்ணனிலிருந்து உருவாகின்றன.
So here it also says that Arjuna says that Krishna is Paramdama.
மேலும் இங்கு அர்ஜுனன் கிருஷ்ணரை பரந்தாமா என்றும் கூறுகின்றார்.
So dama of course means abode, it also means form.
Dama என்றால் இருப்பிடம் அல்லது ரூபம் என்று சொல்லலாம்.
So he is supreme abode, he is also the supreme form.
இதுவே அவரை மேன்மையான இருப்பிடமாகவும் மேன்மையான ரூபத்தை உடையவராகவும் கூறுகின்றது.
So that means that this Brahman is not formless, it has a rupa.
இது எதை குறிக்கின்றது என்றால், பிரம்மன் என்றால் அது அருவமானதல்ல, உருவத்தை கொண்டு உருவத்தை உடையது.
What was that rupa? It was the Narakriti, the form of the cowherd boy.
இந்த ரூபம் யார்? நரகிருதி. இடையர்குல தோன்றலாக விளங்கிய கிருஷ்ணர்.
Of course, Supreme Lord has many forms. So he has Matsya, Kurma, Narasimha, and Vishnu, etc.
பகவானுக்கு பல ரூபங்கள் உண்டு. நரசிம்ம, கோர்மா, வாமன அப்படின்ட்டு பல விதமான
He can be a turtle, he can be a fish, he can be a horse, he can be a lion, he can be a bird, he can be any different form.
அவர் ஒரு பறவையாக இருக்கலாம், புலியாக சிங்கமாக இருக்கலாம், ஆமையாக இருக்கலாம், மீனாக இருக்கலாம், பலவித ரூபங்களில் அவர் இருக்கலாம். எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் பகவான் வெளிப்படுத்திக் கொள்ளலாம்.
They're all spiritual, they're not material.
அவை அனைத்தும் ஆன்மீகமானவையே, லௌகிகமானவை அல்ல.
But the form of Krishna is param, it is the supreme form.
ஆனால் கிருஷ்ணருடைய ரூபமோ பரம், அதாவது மேன்மையான உன்னதமான.
So why is supreme form? Because that form has manifests more qualities than others.
ஏன் மேன்மையானது என்று கூறுகின்றோம்? இந்த ரூபத்தில் அவர் பலவிதமான குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறார்.
So Rupa Goswami explains in Nectar Devotion that Krishna has four special qualities.
Rupa Goswami avargal Bhakti Rasamrita-vil Krishnarudaiya gunadeshangalai patri velipaduthukirar.
So one of the special qualities is his rupa, his form.
Indha gunangalil undaanadhu roopam enna padukkar.
So though all the forms of Vishnu and Narayan and Rama and Narasimha etc. are spiritual and beautiful, but Krishna is most beautiful.
விஷ்ணு நாராயண ராம என்று பலவிதமான ரூபங்கள் இருப்பினும் இதில் கிருஷ்ணரே உன்னதமானவர், அழகியவர்.
So whatever beauty we will see in Vishnu or Rama is also in Krishna.
ஆகவே ராமரிடம் அல்லது விஷ்ணுவிடம் காணப்படும் அழகு அனைத்தும் கிருஷ்ணரிடம் அடங்கியுள்ளது.
So whatever garland Vishnu has, Krishna also has the same garland. He also has Sri Vatsa, he also has Kaustubha jewel, he also has yellow cloth, he has same bluish complexion.
விஷ்ணுவிடம் உள்ள மாலைகள் அனைத்தும் கிருஷ்ணரிடம் உண்டு. கௌஸ்துபம், ஸ்ரீவத்சா, அவர் அணிந்திருக்கும் மண்டல் அவடை என அனைத்தையும் கிருஷ்ணரும் பெற்றிருக்கின்றார்.
But that form is also different.
ஆனால் அந்த ரூபம் வித்தியாசப்பட்டது, வேறுபட்டதாகும்.
We see the form of Vishnu is not Narakriti.
நாம் பார்த்தோம், ஆனால் விஷ்ணுவுடைய ரூபம் நராக்ருதி என்று நாம் கூற முடியாது.
It has four arms.
விஷ்ணுவிற்கு நான்கு கரங்கள் உண்டு.
Big form,
மிக பெரிய உருவம்.
And Krishna is small form, child form.
கிருஷ்ணர் குழந்தை வடிவத்தில் காட்சியளிக்கின்றார்.
And Vishnu is the form of Supreme Lord.
விஷ்ணு என்பது முழுமுதற் கடவுளின் ஒரு ரூபமாகும்.
And Krishna is the form of a cowherd boy.
கிருஷ்ணரோ ஒரு இடையுள்ள குழந்தையாக
சொல்லியிருக்கிறார். For this reason, Brahma had some doubt.
இந்த காரணத்துக்காக பிரம்மாவிற்கு சிறு சந்தேகம் ஏற்பட்டது.
How can a 5-year-old boy who plays with the cows and the calves and the cowherd boys be Supreme Lord?
பிரம்மாவினுடைய சந்தேகம் என்ன? 5 வயதுடைய இந்த குழந்தை பசுவினுடன் கண்ணுடனும் இடையுள்ள மக்களுடனும் விளையாடும் இவன் எவ்வாறு கடவுளாக இருக்க முடியும் என்பதே அவனுடைய சந்தேகம்.
So Krishna showed him, yes, I can show forms of Vishnu, I can show you millions of forms of Vishnu. And he did that.
எனவே கிருஷ்ணர் அவருக்கு, நான் உனக்கு அனைத்து விஷ்ணுவின் ரூபங்களையும் காமிக்க முடியும் என லட்சக்கணக்கான விஷ்ணுக்களின் ரூபங்களை அவர் வெளிப்படுத்துகின்றார்.
So all those forms are in Krishna.
இந்த ரூபங்கள் அனைத்தும் உருவங்கள் அனைத்தும் கிருஷ்ணருள் அடங்கியுள்ளதே.
Yet that form of a small cowherd boy is better than those forms.
இருப்பினும் இந்த சிறிய இடையற்குல தொண்டலாக தோன்றும் கிருஷ்ணரது உருவம் மற்ற உருவங்கள் இருப்பங்களை விட மேன்மையானது.
That form is so beautiful that even Lakshmi, the wife of Vishnu, becomes attracted to the form of Krishna.
அந்த உருவத்தின் அழகு எவ்வாறு ஆனது என்றால், விஷ்ணுவின் பத்தினியான லக்ஷ்மியும் அதை கண்டு மயங்குகின்றாள், அம்பை மறக்கின்றாள்.
But she cannot attain that form.
ஆனால் அவளுக்கு அந்த ரூபம் கிடைக்க வாய்ப்பில்லை.
But that form is attained by the people in Vrindavan, not Lakshmi.
ஆனால் அந்த ரூபத்தினுடன் உறவு கொள்ளும் வாய்ப்பு பிருந்தாவனத்தில் இருந்த மக்களுக்கு கிடைத்தே தவிர லக்ஷ்மிக்கு கிடைக்கிறது.
So therefore the people in Vrindavan are the supreme devotees, not Lakshmi.
எனவே தான் பிருந்தாவனத்தில் உள்ள மக்கள் மேன்மையான பக்தர்கள் என்றும் லக்ஷ்மியை விட மேன்மையான பக்தர்கள் என்று கருதப்படுகிறார்கள்.
Why she cannot attain Krishna?
லக்ஷ்மி ஏன் கிருஷ்ணரை அடைய முடியவில்லை?
Because she's not a cowherd.
Only
the people in Vrindavan can attain Krishna. So, Krishna has the supreme form of a cowherd boy. This is the most beautiful form. So why is it more beautiful? It's because he does not show explicitly all of his powers.
ஏன் இது அழகியதாக கருதப்படுகிறது? அவருடைய சக்திகள் அனைத்தையும் அவர் வெகுவாக அதற்கு வெளிப்படுத்துவது.
He shows a youthful nature which stimulates great intimacy.
குமார பருவத்தின் தன்மையை அவர் வெளிப்படுத்தும் பொழுது அவருடன் நெருங்கிய உறவு கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு வாய்ப்பை
உண்டாக்குது. So Nandan did not think of Krishna as God. They think of Krishna as their son.
எனவே நந்தராஜரும் யசோதையும் கிருஷ்ணரை கடவுளாக நினைக்கவில்லை, தங்களது குழந்தையாகவே நினைத்தனர்.
And the cowherd boys and gopis do not see Krishna as God, they see him as friend or as lover.
கோபர்களும் கோபியர்களும் அவரை கடவுளாக காணவில்லை, தங்களது நண்பர்களாகவும் அன்புக்குரியனாகவுமே நினைத்தார்கள்.
So that's all because of that particular youthful form of Krishna.
இவை அனைத்தும் ஏன் ஏற்பட முடிந்தது என்றால், அந்த இளமை வாய்ந்த அழகிய கிருஷ்ணரின் உருவத்தின் காரணமாக.
So one may think, oh, this form of a cowherd boy must be material.
ஒருவர் இந்த இடையில உருவமானது லௌகிகமானது என்று நினைக்கலாம்.
And that is why Brahma had some doubt, how can a cowherd boy be God?
இதுவே பிரம்மாவின் சந்தேகமாகும். இடைய குலத்தில் தோன்றியிருக்கும் இந்த சிறுவன் எவ்வாறு கடவுளாக இருக்க முடியும் என்று நினைக்கின்றார்.
But by his achintya shakti or inconceivable powers, Krishna can be a small cowherd boy and he can have more powers than all the Vishnu forms.
அவரது அச்சிந்திய சக்தி, நாம் நம்மால் எண்ணி பார்க்க முடியாத சக்தியின் மூலமாக அவர் ஒரு சிறு இடைய குல சிறுவனாக இருப்பினும் அனைத்து சக்திகளையும் அடக்கியாள வாய்ப்பு.
So Krishna may look like he has a material form and he may even act like a material person and seem to take birth in the material world, but he is paramam pavitram, he is supremely pure, he is never touched by material world at all.
Ahave Krishna inda laugiga prabandhathil oru ideyakula siruvanaga ideyakulathil thondalam pirappadikalam irupinum avar paramam pavitra உன்னதமான தூய்மையை உடையவர் என்று கூறப்படுகிறது. அவர் எக்காலத்திலும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் லௌகீகத்தால் பாதிக்கப்படுவதில்லை, முழுமையாக ஆன்மீகத்தில் மட்டுமே ஆன்மீக சக்தியை மட்டுமே கொண்டு விளங்குகின்றார்.
So he appears to take birth, but he is eternal, so it says சாஸ்வதம்.
அவர் பிறப்பெடுப்பது போன்று தோன்றினாலும் அவர் சாஸ்வதம் என்று கூறப்பட்டிருக்கிறார்.
And of course another special quality of Krishna, the four qualities, is that he has very sweet pastimes.
சாஸ்வதம் நித்தியமானவர் என்பது மட்டுமல்லாமல் அவருடைய லீலைகள் மிகவும் இனிமையானவை.
So here we have the word divyam.
எனவே தான் இங்கு அவர் திவ்யம் என்று விளக்கப்பட்டுள்ளார்.
So the root div means to play.
Div என்றால் விளையாடுதல்.
So divya means this form of Krishna is full of wonderful pastimes.
திவ்யம் என்று கூறும்பொழுது இந்த கிருஷ்ணரின் ரூபமானது சிறந்த மேன்மையான லீலைகளையும் கூடியதாக கருதப்படுகிறது.
So for Arjuna, what pastime did he display?
அர்ஜுனனுடன் என்ன லீலையை அவர் வெளிப்படுத்தினார்?
Next verse he shows universal form.
அடுத்த பதத்தில் அவர் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுகின்றார்.
And at the same time he becomes the chariot driver.
அதே சமயத்தில் அர்ஜுனனது தேரோட்டியாகவும் விளங்குகின்றார்.
So though he is God, he also serves the devotees.
அவர் கடவுளே ஆனாலும் பக்தர்களுக்கு சேவை செய்கிறார்.
So Krishna has particularly sweet pastimes that the other forms of the Lord do not reveal.
எனவே மற்ற அவதாரங்கள் வெளிப்படுத்தாத லீலைகளை, இனிமையான லீலைகளை கிருஷ்ணர் வெளிப்படுத்துகின்றார்.
So in this way Krishna is considered to be the highest form of God. Therefore we call him Swayam Bhagavan.
இவ்வாறாக கிருஷ்ணர் அனைத்து கடவுளிலும் உன்னதமானவர் என்றும் ஸ்வயம் பகவான் என்றும் நாம்
எடுத்துக்கொள்கிறோம். So Arjuna is saying this, but he says that also all the great sages approve of this.
அர்ஜுனன் கூறுவதோடு மட்டுமல்லாமல் இதை பெரும் முனிவர்களும் மற்றவர்களும் ஏற்றுக்கொள்கின்றனர் என்பதையும் வலியுறுத்துகின்றனர்.
So of course we know that Vyasadev in the Srimad Bhagavatam has clearly stated this.
மேலும் இதை வியாசதேவர் ஸ்ரீமத் பாகவதத்தில் மிக தெளிவாக எடுத்துக் கூறியுள்ளதை நாம் அறிவோம்.
And of course Narada Muni was the person who advised Vyasadeva to particularly describe Krishna.
மேலும் நாரதரே வியாசதேவரை கிருஷ்ணரை பற்றி அவரது நிலையை பற்றி எடுத்துக் கூறுமாறு வலியுறுத்தினார்.
So by learning the facts in Bhagavad Gita and Srimad Bhagavata, we can come to a real conclusion about who is God.
Anyway Bhagavad Gita-yilum Bhagavatam-yilum koorappattulla unmaigalai arivadhan moolamaga kadavul endravar yaar endradhai naam urudhiyagavum unmaiyagavum arindhu kollamudiyum.
Right.
ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவைன்னு தெரிவிக்கிறீங்களா?
Now, how did Lakshmi Devi become attracted to Krishna? The only answer to that is because Krishna has a manifestation of wonderful qualities. He's all attractive to everybody.
Lakshmi evaru Krishna nam kavarapidigiral endru kelvi adukku Guru Maharaj avargal kelvi bahanidam irukkum gunadhisayangal avar velippaduthum bodhu avar anaivarukkum kalsi kavarseyaramaga thodumikkindar indre Lakshmi nam kavarapidigiral.
Of course, we will see that ultimately she cannot attain him and she'll forget that and she will stay with Narayan.
இறுதியாக பார்க்கும் பொழுது கிருஷ்ணரை அவள் லக்ஷ்மியினால் அடைய முடியாது, லக்ஷ்மி தேவி நாராயணனுடைய இருந்து இருக்கின்றார்.
Why? Because Leela Shakti and Yoga Maya are under the power of Krishna.
ஏனெனில் லீலா சக்தியும் யோக மாயையும் கிருஷ்ணரது கட்டுப்பாட்டில் உள்ளன.
So he will not disturb the pastimes of Lakshmi and Narayana.
எனவே அவர் லட்சுமி நாராயணனது லீலைகளை எந்த விதத்திலும் முட்டுக்கட்டையாக இருக்க மாட்டார்.
Yeah, the form of Krishna, which is a human form, this is supreme form. It's somewhat, but not the same, because he also shows himself as God. He proclaims himself as God. Krishna does not. He is coward boy only.
நரகிருதி அதாவது மனித ரூபத்தில் தோன்றிய கிருஷ்ணனின் உருவமே மேன்மையானது என்று நீங்கள் கூறுகிறீர்களா? ராமர் கூட அவர் மனித உருவத்திலேயே தோன்றுகிறார் என்று கூறுவதற்கு குருமாரர்கள் கூறியவை, ராமர் தன்னை கடவுளாக வெளிப்படுத்திக் கொண்டார், ஆனால் கிருஷ்ணர் எப்பொழுதும் ஒரு இடையற்ற சிறுவனாகவே தனது லீலைகளை நடத்தினார். ஆகவே இவரது லீலைகளும் அவரது தன்மையும் இனிமையானவை மேன்மையானவை.
What is the truth is, as in Bhagavad Gita, if we take Bhagavad Gita and Bhagavatam, then they're different. And of course that can be supported by Upanishads and Brahma Sutras, etc. as well.
Vaishnava acharyargal aathmavum paramaathmavum vevvera anavai thanippattavai endru kurugindrar, adhe samayathil Sankaracharya avargal irandum ondre endru kurugindrar, idhil edhu unmai என்பதை கேள்வி. குருமாராஜர் கூறுவர் வந்து சாஸ்திரங்களின் அடிப்படையில் பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் அவற்றின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவை இரண்டும் வெவ்வேறானவை வேறுபட்டவை என்று சொல்லப்படுகின்றன. இந்த கூற்றை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு மேலும் நமக்கு உபனிஷத்துகள் மற்றும் சாஸ்திரங்கள் உள்ளன. ஆக இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆத்மா பரமாத்மா என்ற இரண்டும் வெவ்வேறானவை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்.
जय श्री श्री भगवान की प्रवचनम की
जय
गोविंद परमानंद की
जय
वैं वैसे से भक्त समचल प्रभुपाद की
जय
द गॉड प्रमानंद
टुडे प्रसादम इज स्पॉन्सर्ड बाय राजू प्रभु
हरि हरि
हरि वो
राजू Thank you.